கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன மகிழ்ச்சியான மாலை நேரத்தில் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் சகோதர சகோதரிகளாக வந்திருந்து அவருடைய வசனங்களை தியானிக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நாம் நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு பாடத்திற்குள்ள கடந்து செல்லலாம். நாம் பேச இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு பலியை பார்க்கிலும். பலியை பார்க்கிலும் முற்று பெறாத வாக்கியம். பலியை பார்க்கிலும் ஒருவேளை நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று புள்ளிகளை வைத்துக் கொள்ளலாம். பலியை பார்க்கிலும் என்ற தலைப்பில் நாம் சற்று நேரம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிப்போம். ஆரம்பமாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் துவங்கலாம் சகோதர சகோதரிகளே. ரோமர் 12:1 நாம் வாசிக்கலாம். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயங்களை தொட்ட வசனம். சோ நாம் இந்த வசனங்களை முதன் முதலாக இந்த சத்தியத்திற்கு வந்த பொழுது நாம் கேட்டிருப்போம். அதை நம்முடைய நினைவுகள் இருக்கும். அதை நாம் கொஞ்சம் மீண்டுமாக நினைவுக்கு கொண்டு வந்து பார்ப்பது அவசியம். உண்மையில் தனிப்பட்ட வகையில் இந்த வசனத்தை முதன் முதல்ல கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான தேவனுடைய திட்டம் அங்கு வெளியானது நமக்கு. சோ நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் பரிசுத்தமான ஜீவ பலியாகவும் ஒப்புக் கொடுக்க அழைக்கும் தேவனுடைய வார்த்தை. கண்டிப்பா கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி என்று கூட நாம் இந்த வசனத்தில் உள்ள அந்த கருத்தை நாம் அங்க முன்வைக்கலாம். ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு அழைப்பை இந்த வசனம் நமக்கு சொல்லுது சகோதர சகோதரிகளே. உண்மையிலே இந்த வசனம் நாம் கேட்டபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். கண்டிப்பா நாம் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டோம். முழு மனதில் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, அதனுடைய உட்கருத்தை உணர்ந்தவர்களாக தேவனிடத்தில் அந்த பலியினாலான உடன்படிக்கையை நாம் செய்தோம். அதன் மூலம் தேவன் நம்மை விசேஷமான பெயர் இட்டு அழைக்கிறார். பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். சோ தேவன் நம்மை அவருடைய பரிசுத்தவான்கள் என்று அழைப்பதற்கு இந்த பலியினாலான உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம். சோ இந்த பலியினாலான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை தொடர்ந்த அந்த ஜீவ பலியான அந்த வாழ்க்கை கண்டிப்பா இந்த சத்தியத்தில் நாம் பெற்றுக்கொண்ட விசேஷமான வாய்ப்புகள் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாகத்தான் இங்க தேவனுடைய சமூகத்தில் அங்க வந்து கூடி இருக்கிறோம். சோ இந்த முக்கியமான வசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக வெறுமனே இல்லை நாம் இந்த அழைப்பில். கண்டிப்பா இன்னைக்கு நம்மால் இயன்ற அநேக பலிகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சோ நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். சோ நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பலியின் ஜீவத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒருவருத்தரும் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நாம் எல்லோருமே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பலியின் ஜீவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அந்த பலியின் வாய்ப்புகள் நாம் பார்க்கலாம். அநேகர் ஒருவொருத்தர் ஒரு விதமா, அதாவது இந்த பலியில தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்ட ஜனங்களாக இன்னைக்கு நாம் பாருங்க நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பலிகளை தேவனுக்கு நாம் அங்க ஏறெடுக்கிறோம். அநேக சகோதரர்கள் தேவனுடைய வசனத்தை கஷ்டப்பட்டு எப்படியாவது புரிந்து கொண்டு அவருடைய உதவியில தங்களால் இயன்ற மட்டும் எங்கெங்கெல்லாம் கேட்கிற காது உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்கும் மாபெரும் வேலையில தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நிறைய சகோதரர்கள் தங்களுடைய திராணிக்கு மேலாக அங்க பிரயாணங்கள் சென்று தங்களுடைய பலியை தேவனுக்கு முன்பாக அங்க சமர்ப்பிக்கிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சமீப காலமாக உண்மையிலே தெரியல, ஆனா நாம் சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மொழிபெயர்ப்பு வேலைகள் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியில அங்க நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். நிறைய பேர் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய நேரம், தங்களுடைய ஞானம், தங்களுடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இந்த பலியின் ஜீவியத்தில் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கு முன்பாக இன்றைக்கு அங்க நடந்து கொண்டிருக்குது. எல்லாம் அந்த வசனத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இன்னும் அநேக சகோதரர்கள் சபையில சபையை வழிநடத்தும் மாபெரும் பொறுப்புகள்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு தங்கள் பலியை ஏறெடுப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ நாம லிஸ்ட் போட்டுட்டு போகலாம். சோ அநேகர் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் தேவனுடைய பரிசுத்தவான்களாக இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த பலிகளை நாம் ஏறெடுக்கிறோம். மிக மிக முக்கியம். சோ இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். கர்த்தர் இயேசு கூட பாடுபடவும் அவரோடு கூட பாடுபடுவதில் நம்முடைய ஜீவனை பலியாக தருவதும் இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா தேவனுடைய கிருபையில் அதை உணர்ந்தவர்களாக மாத்திரமில்ல, இன்னைக்கு அந்த பலியின் ஜீவத்தை தேவனுடைய பார்வையில ஏறெடுக்கிற வாய்ப்புகளின் மத்தியிலும் கூட நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம். கண்டிப்பா இந்த காரியங்கள் அனைத்தும் பரலோகத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும் போது தேவன் நம்மிடத்துல ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால்தான் அந்த வசனம் கூட இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். சோ அழைக்கப்பட்டதற்காக நாம் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த வாய்ப்புகளின் மூலம் அநேகர் தேவனுடைய கரங்கள்ல பாத்திரங்களாக இன்னைக்கு தங்களை நிலைப்படுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். சோ விசேஷமான ஒரு வாய்ப்பு இந்த பலியின் ஜீவியத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பா இந்த இழுக்கமான வாசல்ல தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பரிசு. சோ இன்னைக்கு காலையிலிருந்து சகோதரர்கள் மூல தேவன் அதிகமாக இந்த பரிசை பற்றியும் அதை பெற்றுக் கொள்வதற்கான ஓட்டத்தை பற்றியும் தேவன் நமக்கு விளக்கியிருந்தார். அந்த ஒரு ஓட்டத்துல இன்னைக்கு உறுதியாக நிற்பதை நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரர். இது ரொம்ப முக்கியம். இந்த பலியின் ஜீவியம் இது தேவனுடைய பார்வையில ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமும் கூட. இதற்கு நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதே சமயத்துல கொஞ்சம் பிராக்டிக்கலா நாம் சில சமயங்களை சிந்திச்சு பார்த்தாலும் இவ்வளவு முக்கியமான இந்த பலிகளை நாம் ஏறெடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாட்டி ரொம்ப ஏங்கி தவிக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? அல்லது பலியை செலுத்தக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து அந்த வாய்ப்பு புலப்படாத சகோதர சகோதரிகள் இல்லாதவங்க இல்ல, புலப்படாத சகோதர சகோதரிகள் தங்களுடைய இருதயத்துல அதற்காக வாஞ்சிக்கிறது பாக்குறோம். சில சமயங்கள் அந்த வாய்ப்புகள் வந்து நம்மால் அந்த பலிகளை ஏறெடுக்க முடியல அப்படி நாம் சொல்லும் போது அவங்க வருத்தப்படுறது பாக்குறோம். சில சமயங்கள்ல எதிர்ப்புகள் வரும் பொழுது கொஞ்சம் கூட பயப்படுறதில்ல. சில சமயங்கள்ல மிகப்பெரிய வைராகியத்துல நாம் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு நாம் சகலத்தையும் எதிர்த்து நிக்கிறதுக்கு கூட சில சமயங்களை தயங்கறதுல நாம பாக்கிறோம். சோ இதெல்லாம் எதற்காக நாம சொல்ல வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளே, அந்த பலியின் ஜீவியம் கண்டிப்பா இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புல இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பலிகளை ஏறெடுக்க வேண்டும். சோ நாம் இங்க பார்க்கிறோம். நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில நம்மால் இயன்று மட்டும் தேவனுக்கு இந்த பலிகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டு வருகிறோம் சகோதர சகோதரிகளே. பலிகள் ரொம்ப முக்கியம். ஆனா சற்று நாம் நிதானிச்சு தேவனுடைய வார்த்தைகள் நாம் கவனிக்கும் பொழுது இன்னும் சில விசேஷமான விஷயங்களை தேவன் நம்ம கிட்ட பேசுறார். ரொம்ப வித்தியாசமா பேசுறார். சோ தேவன் தான் நம்ம இந்த பலியின் ஜீவியத்தை அழைச்சிருக்கிறார். இந்த பலியின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தினார். நாம் பலி செலுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்தார். நாம் பலி செலுத்துவதற்கு தாழ்ந்துகளை நம்முடைய கரத்துல தந்தார். ஞானத்தை தந்தார். நாம் அர்ப்பணிக்கின்ற அந்த பலிகளை தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய தேவன் இன்னும் சில விசேஷமான வசனங்களை பேசும் பொழுது பலியை பார்க்கிலும் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி சில விசேஷமான விஷயங்களை முன்னிறுத்துறது பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியம். இவ்வளோ முக்கியமான பலிகள் தேவன் தான் நமக்கு முன்னாடி வைக்கிறார் அவருடைய வசனங்களின் மூலம். அதனால தான் அந்த ஒரு ஜீவியத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் நம் தேவன் சில இடத்துல பேசுறார், பலியை பார்க்கிலும் பலியிடுவதை பார்க்கிலும் இது பெட்டர், இது உத்தமம், இது நீதி. கண்டிப்பா நாம் அப்போ அந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி சில வசனங்களை இப்போ நாம் தியானிக்கலாம். ஒன்று சாமுவேல் 15:22 தீர்ப்பாவதியிலிருந்து நாம் வாசிக்கும் போது, நான் வாசிக்கிறேன் சிஸ்டர், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் போது தேவன் இவ்வளோ முக்கியமான நம்முடைய பலிகளை, அந்த பலிகளை நாம் எவ்வளவு பிரயாசத்தோடு எவ்வளவு முயற்சியோடு எவ்வளவு வாஞ்சியோடு நாம் ஏறெடுக்கிறோம். ஆனா பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவன் ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப வித்தியாசமா இங்க பேசுறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சோ பலிக்கு நிகரார் அன்னும் சொல்ல போனா அதை காட்டிலும் ஒரு படி மேல வேறு சில விஷயங்களை தேவன் முன்வைக்கிறார். அந்த வேறு சில விஷயங்கள் கீழ்ப்படிதல். சோ இங்க பலியை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும், தி ஃபேட் ஆஃப் ராம்ஸ், ஆட்டுக்கடாக்களுடைய அந்த கொழுப்பு. சோ அந்த கொழுப்பு எதற்கு அடையாளமா இருக்குது என்று பார்க்கும் பொழுது, தி லவ்விங் ஜீல், அந்த வைராக்கியம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, அதன் மூலம் வந்திருக்கிற அந்த வைராக்கியம். சோ இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இல்ல, அந்த பலி அந்த வைராக்கியம் இதை பார்க்கிலும் நான் இதை விரும்புறேன், கீழ்ப்படிதல், அது மாத்திரமல்ல செவி கொடுத்தல். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 21:3, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மறுபடியும் இன்னொரு சாய்ஸ் தேவன் எடுக்கிறார் பாருங்க, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மறுபடியும் ரெண்டு லிஸ்ட்ல சேர்த்தாங்க பாருங்க, நீதி நியாயம். ஆமா உங்க பலி ரொம்ப முக்கியம், உங்க வைராக்கியம் எனக்கு முன்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்நிலைகள்ல உங்களுடைய பலியை பார்க்கிலும் எனக்கு கீழ்ப்படிதல், எனக்கு நீதி ரொம்ப முக்கியமா தெரியும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நான் உங்கள் பலியை நான் பார்க்கறது இல்ல, தேவன் சொல்றார், சில விசேஷமான சூழ்நிலைகள்ல நான் உங்களுடைய பலியை பார்க்கறது இல்ல, அதை காட்டிலும் உங்கள்கிட்ட கீழ்ப்படிதல் இருக்குதா, நீதி இருக்குதா, இது தேவன் பார்க்கிறார். இன்னொரு வசனம் ஓசியா 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். சோ மறுபடியும் இரண்டு விஷயங்கள் தேவன் பலியை காட்டிலும் உயர்ந்ததாக அவர் நமக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்கிறோம். சோ அந்த ரெண்டு விஷயங்கள் இங்க, பலியை காட்டிலும் இரக்கத்தையும் தகன பலியை அல்ல வைராக்கியம் இல்ல தேவனை அறிகிற அறிவும் விரும்புகிறேன். இந்த மூன்று வசனங்கள் நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. முதல் வசனம் வைத்தோம் ரோமர் 12:1, சோ உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் இந்த மூன்று வசனங்கள்ல போகும் போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனுடைய ஜனங்கள் கிட்ட, தம்மோடு பலியினாலான உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள் கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அந்த பலியில எதிர்பார்க்கிறார். பட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில பலி சகோதர சகோதரிகள். இதுவரைக்கும் நாம நிறைய கன்வென்ஷன்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல கேட்கும் போது இந்த பலியின் ஜீவியம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பிரதர்ஸ் எவ்வளவு வசனங்களை காண்பித்து நமக்கு பேசியிருக்கிறாங்க, அது உண்மை. கண்டிப்பா பலி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். சமீபத்தில் ஒரு மூத்த சகோதரர் பேசும்போது பலி இல்லாத ஜீவியம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் அவர்கள் திருள் கூடத்தில் தான் இருப்பாங்க. உண்மையான வார்த்தை, பலி ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் நம்மால் இயன்ற எல்லா ஒரு வகையில தேவனுக்கு அந்த பலிகள் ஏறெடுக்கிறோம். ஆனா இங்க இந்த விஷயங்கள் நாம் பார்க்கும் போது நாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் தேவன் நமக்கு முன்பு வைக்கிறார், அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் நீதியும் இரக்கமும் தேவனை அறிகிற அறிவும் தேவன் விரும்புகிறார். இந்த நான்கு விஷயங்கள் இன்னைக்கு நாம் சிந்திக்கணும். ஏன்னா தேவன் இந்த நான்கையும் பலி காட்டிலும் மேன்மையான ஒரு இடத்துல அங்கு வைக்கிறார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நாம் தேவனுடைய சித்தம் செய்யவே இந்த ஒரு ஜீவிதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தம் இந்த விஷயத்துல இப்படி இருக்கும் பொழுது நாம கவனம் செலுத்தணும். ரொம்ப முக்கியமா அதற்கு கவனம் செலுத்தணும். ஆனா ஆச்சரியமா இருக்கு, ஏன் தேவன் இப்படி பேசணும்? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் இரக்கம், பலியை பார்க்கிலும் நீதி, பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. சோ பலி ஒண்ணுதான், பட் அது இருக்கிற இடத்துல இந்த நான்கு விஷயங்களை தேவன் நமக்கு முக்கியமா சொல்றது ஏன்? ஆம் சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். சோ நாம் தேவனுக்கு தேவனிடத்துல அந்த பலியின் உடன்படிக்கை செய்து நம்முடைய பலிகளை வைராகியத்தோட உற்சாகத்தோடு நம்மால் இயன்ற வரைக்கும் ஏறெடுக்கிற அந்த பருவம் நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த ஆரம்ப கட்ட நிலை மிக வைராக்கியமா நம்முடைய பலிகளை தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு பருவம், வளர்ச்சி அடையக்கூடிய பருவம், தி க்ரோத் ஸ்டேஜ், க்ரோயிங் ஸ்டேஜ் அப்படி சொல்லணும். வளர்ச்சி, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு பருவம். கண்டிப்பா அந்த பருவத்துல தான் இவ்வளோ வைராக்கியம் தேவனுக்கு நாம் காண்பித்து நம்முடைய பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருப்போம். நம்முடைய கவனம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய நோக்கம் எல்லாம் நாம் எப்படி நம்முடைய பலிய தேவனுக்கு எந்த வழியில எந்த அளவு ஏறெடுக்கலாம், அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் நம்முடைய நோக்கம். சோ அந்த மாதிரி நாம் இருக்கிற அந்த பருவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தி யூத் ஸ்டேஜ், வாலிப பருவம். சோ இங்கே கூட நம்ம பார்க்கும் போது ஏன் நாம் இன்னைக்கு இந்த தலைப்பு எடுக்கணும் சகோதர சகோதரிகளே? ஒருவேளை என்னுடைய கருத்து தவறா இருக்கலாம், மன்னிக்கணும் நீங்க. சோ நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்றால் இங்க நிறைய வாலிபர்கள் தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். நிறைய வாலிபர்கள் இந்த ஹால்ல நாம் இருக்கிறோம். இங்க மாம்சத்துல மாத்திரம் இல்ல, ஸ்பிரிச்சுவலாகவும். சோ எல்லாரும் அதிகபட்சம் 2 வருஷம் 3 வருஷம் கான்சன்ட்ரேட்டட் வாழ்க்கை, அதிகபட்சம் 5 வருஷம் கான்சன்ட்ரேட்டட் வாழ்க்கை. ரொம்ப சிலர் தான் நமக்கு ரொம்ப முன்னாடி இருந்து இங்க இருக்கிறது பாக்குறோம். சோ அதிகமான வாலிபர்கள் மாம்சத்திலும் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த ஒரு இளமை பருவத்துல இருக்கக்கூடிய நமக்கு சில முக்கியமான ஆலோசனைகள் தான் இந்த வசனங்களின் மூலம் தேவன் நமக்கு காண்பிப்பதாக நாம் விசுவாசிக்கிறோம். சோ இந்த வளர்ச்சி அடையக்கூடிய இந்த நிலையில நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நாம் இயற்கையை போய் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை நமக்கு அநேக விஷயங்களை பாடமாக போதிக்கிறதை நாம் கவனிக்கலாம். ஜஸ்ட் ஒரு செடி நாம் எடுக்கணும், ஒரு செடி அது விதைக்கப்பட்டு வளர்ந்து அது மரமாகி கனி தருவதை நாம் பார்க்கிறோம், வெவ்வேறு நிலைகள். ஆனா இந்த 3 நிலைகள்ல எந்த நிலையில அந்த செடி ரொம்ப பாதுகாக்கப்படணும்? நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம், அது விதைக்கப்பட்ட போது இல்ல, மண்ணுக்குள்ள அது பாதுகாப்பாவே தான் இருக்கு. முளை விட்டு கொஞ்சம் அந்த இலைகள் டெண்டர் லீவ்ஸ் அந்த கொழுந்து வந்து அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் போது, வளர்ச்சி அடையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பு நாம் தர வேண்டியது அவசியம். அந்த அந்த என்ன சொல்லலாம், கொழுந்து இலைகள், அந்த இலைகள் சொல்லும்போது அதுல அதைய நிறைய பூச்சி கிருமிகள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஏன்னா அது அந்த இலை அந்த அந்த டெண்டர் லீவ்ஸ் இருக்கு பாருங்க. சோ அதைய இந்த பூச்சிகள் கிருமிகள் ரொம்ப விரும்பும் தங்களுடைய ஆகாரத்துக்கு. அது மாத்திரமல்ல விலங்குகள் அது கூட அந்த இலைகளை அது ரொம்ப விரும்பும். சோ அந்த செடியை எப்ப நாம பாதுகாக்கணும் என்றால் அது விதைக்கப்பட்டு மண்ணுக்குள்ள இருக்கும் போது இல்ல, மரமாய் கனி தரும் போது இல்ல, ஆபத்து இல்ல. பட் அந்த வளரக்கூடிய ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். நாம் எல்லோரும் இப்போ கண்டிப்பா கிறிஸ்துவுக்குள் அந்த ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் சில விஷயங்கள் நாம் தேவனுடைய வசனத்துல போய் அங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ பலியின் மேல நம்முடைய கவனங்களை செலுத்தி முனைப்போடு இந்த அழைப்புல நாம் இருந்து கொண்டிருக்கும் போது சகோதர சகோதரிகளே, தேவன் கண்டிப்பா நம்ம கிட்ட பேசுற இந்த வசனங்கள் நமக்கு நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பலியை பார்க்கிலும், பலியை பார்க்கிலும் நான் இரக்கத்தையும் நீதியையும் கீழ்ப்படிதலையும் தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன். ஏன் தேவன் இப்படி சொல்லணும்னா, சகோதர சகோதரிகளே, ஒரு எச்சரிப்பு இங்க தேவன் சொல்வதாகத்தான் நாம் உணர்றோம். ஆனா மறைமுகமா இருக்கு தேவன் சொல்லுகிற அந்த எச்சரிப்பு. நீங்க வைராக்கியமா உங்க பலியின் மேல கவனம் செலுத்தி ஓடிக்கொண்டு இருக்கும் போது, உங்களையும் அறியாமல், அறியாமையில, அனுபவ குறைவுல, நீங்க சில முக்கியமான விஷயங்களை தவற விட்டுட்டு, கவனம் செலுத்த தவறிட்டு, நீங்க வழி விலக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க எவ்வளவு உற்சாகம் செலுத்திக்கிறோம், அந்த பலிகளை நானே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நீங்க இழந்துடுவீங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சோ அதுதான் தேவன் இந்த வசனங்களில் சொல்லணும். பலியை பார்க்கிலும் கீழ்படிதல், பலியை பார்க்கிலும் இரக்கம், பலியை பார்க்கிலும் நீதி, பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. சகோதர சகோதரிக்கு கண்டிப்பா இதே விஷயம் தான் தேவன் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அங்க கொடுத்திருந்தார். சோ அவங்க கூட நமக்கு தெரியும், நம்முடைய அடிப்படை வகுப்புகள்ல நாம கேட்டுடுக்கிறோம், அந்த பாவ நிவாரண பலிகள்ல எவ்வளவு விதமான பலிகள் தேவன் அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார், அவங்க செலுத்தணும். இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப உற்சாகமா அதுல தங்களை ஈடுபடுத்தி இருந்தாங்க, தங்களுடைய பலிகளை தேவனுக்கு அங்க ஏறெடுப்பதுல ரொம்ப சீரியஸா அங்க இருந்தாங்க. ஆனா அவங்கள்கிட்ட கூட தேவன் பேசும் போது இதே விஷயத்தான் சொல்லிட்டார், இதே விஷயம்தான் அவங்க கிட்ட பேசிட்டார். வசனம் வாசிங்க நீங்க, எரேமியா 7 22 வசனம், 23 வசனம். வார்த்தைகளுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க செவி கொடுங்க சில விஷயங்கள். இது ரொம்ப அடிப்படை விஷயம், அப்பதான் நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன், நீங்க என்னுடைய புத்திரராய் அங்க இருப்பீங்க. மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கூட தேவன் இந்த ஒரு எச்சரிப்பு, இந்த ஒரு ஆலோசனை அங்க தருவதை நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது பழைய ஏற்பாடுகளின் மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகள், நம்முடைய பிதாவுடைய இருதயத்தில் மாத்திரம் இந்த விஷயம் தோணல, நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய பிதாவுக்கும் அவருடைய குமாரன் நம்முடைய ரட்சகருக்கும் எப்படிப்பட்ட ஒரு இசைந்த சிந்தை அப்படின்னு. சோ கர்த்தர் இயேசு அவருடைய 3.5 வருட ஊழியத்துல அநேக விஷயங்களை இந்த சுவிசேஷக சபைக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது சில சமயங்கள்ல இதே விஷயங்களை அவரு கூட மேற்கோள் காட்டி பேசுறார், பாயிண்ட் அவுட் பண்றார். கர்த்தர் இயேசு கூட இதே விஷயம் சொல்றார். சோ கர்த்தர் இயேசு நம்முடைய தலை, அவரும் இதே சொல்லுகிறார் என்று சொல்லும் போது இந்த விஷயத்துல நமக்கு இன்னும் முக்கியத்துவம் அதிகரிக்குது, கண்டிப்பா அதிகரிக்கணும். சோ கர்த்தர் இயேசு இவைகளை பற்றி பேசுகிற வசனம் வாசிக்கலாம், மத்தேயுல 9:13 வசனம்.
இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள்.
பாருங்க, போய் கத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் இயேசு சொல்றார், போய் கத்துட்டு வாங்க. பலியை அல்ல, நான் இரக்கத்தை தான் விரும்புகிறேன் தேவன் சொன்னார்ல, அது என்னன்னு போய் கத்துட்டு வாங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 12:7. பாருங்க, நான் பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு விஷயம் போய் கத்துட்டு வாங்க சொன்னாரு, கொஞ்ச நேரம் 3 அதிகாரம் கழிச்சுட்டாரு, அதே சொல்றாரு. அந்த விஷயத்தை மாத்திரம் நீங்க கற்றுருந்தீங்க, நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, என்ன பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க. வசனம் வாசிங்க சிஸ்டர், குற்றம் இல்லாதவர்களை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, குற்றப்படுத்த மாட்டீங்க. சோ பலியை அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகிறேங்க இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கல, அதனால புரிஞ்சுக்கானால இந்த தவறை நீங்க அங்க செய்றீங்க. சோ இது என்ன நான் என்ன காண்பிக்கிறோம்னா, கர்த்தர் இயேசு நம்முடைய தலை, அவர் கூட பிதாவினுடைய அந்த வார்த்தைகளே மேற்கோள் காட்டி அங்க பேசுவதை அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ கண்டிப்பா இந்த பலியை பார்க்கிலும் என்று சொல்லி தேவன் விசேஷமானதாக கருதுகின்ற கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம், தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள். அதுதான் நாம் உணர்கிறோம். உணரும் பட்சத்தில் எந்த வகையில் பலியை பார்க்கிலும் இந்த நான்கும் முக்கியம். ஏன் இந்த நான்கு அவர் சுட்டி காட்டணும்? இந்த நான்கை நாம் எங்க வந்துட்டு ரொம்ப கவனமாக கவனிக்கணும், எங்க வந்து இந்த நான்கையும் நாம அப்ளை பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். சோ இந்த விஷயங்கள் நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சோ அப்படி இருக்கும் போதே புதிய சிருஷ்டினுடைய வாழ்க்கையில, புதிய சிருஷ்டினுடைய வளர்ச்சியில, புதிய சிருஷ்டினுடைய ஓட்டத்துல, கர்த்தர் இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற அந்த வளர்ச்சியில இந்த நான்கும் ஏன் முக்கியம், எவ்வளவு முக்கியம், எப்படி முக்கியம் நாம் சிந்திக்கலாம். முதல்ல நாம் எடுக்க வேண்டிய விஷயம், சோ பலியை பார்க்கிலும் தேவன் சொல்ற விஷயம் கீழ்படிதல், ஒபீடியன்ஸ், கீழ்படிதல். கீழ்படிதல் ஒபீடியன்ஸ் அப்படின்னா என்ன? சோ எந்த விஷயத்துல தேவன் நம்மிடத்துல கீழ்படிதலை முதல்ல எதிர்பார்க்கிறார் பலியை காட்டிலும்? அதை நாம சிந்திக்கணும். சோ இந்த கீழ்படிதல் எதற்கு, எதை காட்டிலும் மேன்மையா தேவன் நினைக்கிறார்? பலியை காட்டலாம். சோ முதல்ல பலி பார்க்கலாம். சாக்ரிஃபைஸ்னா என்ன? கரெக்ட், நாம சாக்ரிஃபிஷியல் லைஃப்ல தான் இருக்கிறோம், பலியின் ஜீவியத்தில் தான் நம்மை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியம், கண்டிப்பா ரொம்ப முக்கியம். சோ அந்த பாயிண்ட் நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெஸ் பண்றோம் சகோதர சகோதரிகளே. ஒருபோதும் அதற்குரிய கணத்தை நாம கொடுக்கறதுக்கு தவறதில்லை. கண்டிப்பா பலி ரொம்ப முக்கியம். ஆனா நாம் காண்பிக்க விரும்ப விஷயம் என்னன்னா, சில சமயங்கள், சில சூழ்நிலைகள்ல தேவன் சொல்றார் பலியை பார்க்கிலும் கீழ்படிதல். ஏன்? சோ அப்போ பலிக்கு நம்ம என்ன ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியும், என்ன ஒரு விளக்கம் நம்ம அங்க கொடுக்க முடியும்? சோ அப்போ ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய விஷயம். சோ அப்போ பலி என்று பார்க்க போது சகோதர சகோதரிகளே, அது என்னன்னா, கீழ்படிதலுக்கும் அப்புறம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், ரீப்ரின்ஸ்ல இருந்து அந்த வாசகம் நான் வாசிக்கிறேன். சாக்ரிஃபைஸ், பலி, எ ஸ்டெப் பியாண்ட் மியர் ஒபீடியன்ஸ். கீழ்படிதலுக்கும் ஒரு படி மேலான ஒரு விஷயம் பலி. அது மாத்திரமல்ல, இது ஒரு உரிமை, இது ஒரு வாய்ப்பு. அது மாத்திரமல்ல, பலி என்று சொல்வது நாம விருப்பப்பட்டு தருவது, தேவன் நம்ம கிட்ட கட்டளை போடல். சோ என்ன நம்ம சொன்னா, இட் இஸ் வாலண்டரி, நாட் கமாண்டட். பலி என்பது நாமளாக விருப்பப்பட்டு தேவனுக்கு செல்வது, செலுத்துவது. தேவன் நம்ம கிட்ட கட்டாயமா கே, அவர் கமாண்ட் பண்ணல, கட்டளை போடல. நீங்க செலுத்துறீங்களா? சந்தோஷம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா அப்படி இல்ல கீழ்படிதல், ஒபீடியன்ஸ் அப்படி இல்ல. ஒபீடியன்ஸ், கீழ்படிதல், அருமையா சொல்றார் பிரதர் ரசல் ரீப்ரின்ஸ்ல. அவர் அருமையான வார்த்தைகள் அவர் சொல்லும் போது, தேவனுடைய அந்த குண லட்சணங்களுக்குள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் உயர்த்தி வைக்கிறார்னா, அது ஒபீடியன்ஸ், அது கீழ்படிதல். இந்த கீழ்படிதல் சகோதர சகோதரிகளே, இது தேவன் இடத்துல நாம் செலுத்த வேண்டிய கடமை, நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமை. இட் இஸ் அ டியூட்டி. அதுதான் அந்த அருமையான அந்த வித்தியாசம் பாருங்க. சோ பலி, அது நாம் விருப்பப்பட்டு தேவனுக்கு தருவது. தேவன் நம்ம கிட்ட கட்டாயமா அவர் எதுவும் சொல்லல, கட்டளை இடல, பட் நாம் விருப்பப்பட்டு தரும் பொழுது அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். ஆனா கீழ்படிதல் இல்ல, இல்ல, இட் இஸ் அ கமாண்ட், அது கட்டளை. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு புதிய சிருஷ்டிக்கு கீழ்ப்படிதலை விட ஒரு முக்கியமான குணலட்சணம் அப்படின்னு நாம் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு குணலட்சணம், ஒரு ஒரு கேரக்டர் இந்த கீழ்ப்படிதல். அப்போ தேவனுடைய அந்த புதிய சிருஷ்டிகளுக்கு அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் அவங்களுக்கான கட்டளைகள். அதை நாம மனசுல புரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். சோ அந்த கட்டளைகளுக்கு முழுவதுமாக தங்களை அர்ப்பணிக்கிறதே அந்த கீழ்படிதல். இது தேவன் கிட்ட இவங்க கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய அடிப்படையான கடமை. இதுல ரிலாக்ஸேஷன் இல்ல, ஆனா சாக்ரிஃபைஸ் அப்படி இல்ல, பலி அப்படி இல்ல. பலி சொல்லும் போது அது வந்துட்டு வாலண்டரி, தேவன் கமாண்ட் பண்ணல, கட்டளை இடல. இது இந்த வித்தியாசம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். சோ அதுதான் சாக்ரிஃபைஸ், இதுதான் இதுதான் கீழ்படிதல். சோ அந்த கீழ்படிதல் ரொம்ப முக்கியம் தேவன் விஷயத்துல. அதாவது இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த அழைப்புல வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பலியினால் ஆன உடன்படிக்கை செய்திருக்கிற புதிய சிருஷ்டிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டம் பார்க்கும் போது இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுடைய பலிகளோடு நம்முடைய பலிகள் பலிகளை நாம் அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு இருக்கிறதை நாம் தெரிந்து கொள்கிறோம். உண்மைதான், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம், ரொம்ப சந்தோஷம் தான். அதற்காகவே முனைப்புடன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா சில விஷயங்கள் நம்ம தவற விட்டுடக்கூடாது. என்னன்னா சகோதர சகோதரிகளே, பலி செலுத்துவதற்கு முன்னால தேவன் நம்ம கிட்ட ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிற அடிப்படையான சில விஷயங்களை முதல்ல நாம் நிறைவேற்றணும். சோ பாருங்க, பட் ஃபெயில் டு நோட் தட் தி லார்ட் ஹேஸ் கிவன் சம் டைரக்ட் கமாண்ட்ஸ் விச் மஸ்ட் பி கன்சிடர்ட் ஃபர்ஸ்ட். சில நேரடியான கட்டளைகள் தேவனுக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். பலி செலுத்துவதற்கு முன்னால அந்த கட்டளைகளை முதலாவது நாம் கீழ்படியணும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த கீழ்ப்படிதல். தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு முழு மனதுடன் நாம் நமக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சோ இந்த விஷயத்துல தேவன் நமக்கு அவரு அதாவது நம்முடைய கவனக்குறைவுக்கு அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன. பாருங்க, உண்மையான சாக்ரிஃபைஸ்னா என்னன்னா, முதல் சாக்ரிஃபைஸ் என்னன்னா நம்முடைய சித்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சோ அப்படி நம்முடைய சித்தத்தை பலியிட்டு தேவனுடைய சித்தத்தை எடுக்கிறதும் முதல் சாக்ரிஃபைஸ். இந்த ஒரு பலியை ஏற்காத யாருமே வேற எந்த பலியை தேவனுக்கு அங்க ஏற்க முடியாது. சோ முதல் நம்முடைய சித்தங்களை நாம் அங்க முழுவதுமாக பலியிடணும். சோ அப்போ இந்த விஷயத்துல கவனக்குறைவாக இருந்தோம் என்றால் அதை வந்து தேவன் நமக்கு அங்கீகரிக்க மாட்டான். சோ தேவனுடைய சித்தம், அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், அவைகளை முதல்ல நம் இருதயத்தில் புரிந்து கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு முழு மனதோட நாம் கீழ்ப்படிஞ்சு தேவன் எதிர்பார்க்கிற பாதையில போய் அப்புறம் பலி செலுத்தும் போது அது தேவன் முழுவதும் அங்கீகரிக்கிறார். ஆனா அப்படி இல்லாம கவனக்குறைவில இது செய்யும் போது அதற்கு தேவன் அங்க அவைகளை அங்கீகரிக்கிறது இல்லை. நம்ம அங்க பார்க்கிறோம், இன்னும் கூட சொல்லனா நம்மை வந்து அவருடைய ஊழியத்துல அவருடைய திட்டத்துல நேரடியா பயன்படுத்துவதற்கு தேவன் விரும்ப மாட்டார். ஒருவேளை நாம் அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டு நாம் அதற்கு முதலாவது கீழ்படியவில்லை, ஆனா பலி செலுத்துறதுல ரொம்ப கவனம் இருக்கிறோம், அப்படிப்பட்ட பலிகள் உற்சாக மனதில் தான் நாம் செய்யறோம். சோ இந்த விஷயங்கள் சொல்லும் போது நீங்க எப்படி உணர்ந்துடக்கூடாதுன்னா, கண்டிப்பா நாம் யாருமே வேண்டுமென்றே இந்த மிஸ்டேக்ஸ் நாம் செய்யறதில்லை சில சமயங்களில். ஆனால் சகோதர சகோதரி, நம்முடைய பலவீனம், அந்த பலவீனத்துக்கு மதியில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், அதை நம்ம அந்த கவனம் தவறுதான். ஆனா அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், இதை நாம் அங்க சிந்திக்கணும். அதனால்தான் சில சமயங்கள்ல தேவன் அவருடைய மனுஷர்கள் மூலம் நம்ம கிட்ட பேசும் போது சில கடினமான வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறார். வசனம் நீங்க வாசிக்கலாம், எபேசியர்ல 5:15 எபேசியர் 5:15. பாருங்க, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. சோ வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி, நீங்க கவனமாய் நடக்க பாருங்க. இந்த அழைப்புல, இந்த இடுக்கமான நெருக்கமான வழியில சும்மா நடக்காதீங்க, கவனமாய் நடக்க பாருங்க. ஏன் கவனமாய் நடக்கணும்? சில விஷயங்கள் நம்ம கவனக்குறைவில் விட்டுடுவோம், சில அடிப்படையான விஷயங்கள். சோ இது நம்ம வளர்ந்து வருகிற அந்த நிலையில சகோதர சகோதரிகளே, இந்த மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தேவன் அந்த பிரிஃபரன்ஸ் கொடுக்கிறார், பலியை பார்க்கிலும் இது, பலியை பார்க்கிலும் இது. ஏன்னா உங்க கவனம் முழுக்க பலி பலி பலி. கரெக்ட் தான், தேவனுக்கு சந்தோஷம் தான், ஆனா அதற்காக நீங்க சில விஷயங்களை விடக்கூடாது இல்ல. சோ அதுதான் தேவன் நமக்கு அந்த வசனங்களை அங்க ஹைலைட் பண்றார். கீழ்படிதல் ரொம்ப முக்கியம், பலியை பார்க்கலாம். சோ வருத்தப்பட வேண்டாம், ஒரு வேலை இந்த வசனம் நம்ம முன்னாடி வைக்கிறதுனால அந்த வசனம் என்ன சொல்றார், நீங்கள் அந்த வசனம் எபேசியர் 5:15 கொஞ்சம் கடினமா தான் தேவன் சொல்றார் இல்லைங்களா. நீங்கள் எப்படி ஞானமற்றவர்கள் போல் நடவாமல். கண்டிப்பா அப்போஸ்தலர் பவுல் மூலத்தான் பேசினாலும் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தை இல்ல, அவர் பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு பேசுற. கண்டிப்பா தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார், நம்மளும் பார்த்தா சொல்றார், நம்ம அப்பா தான் சொல்றார், தப்பில்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஞானமற்றவர்கள் போல் இல்லாமல் ரொம்ப கவனமா சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா இந்த விஷயத்துல சோ ஒபீடியன்ஸ், தேவனுடைய பிரமாணங்கள் கட்டளைகள் அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிவதும் அவருடைய வசனங்களை தெரிந்து கொள்வதும் சோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்வதும் சகோதரர் எடுத்தா இருப்பார். புதிய சிருஷ்டியின் பொறுப்பு எவ்வளவு முக்கியமான டாபிக், அது நாம மறந்துடக்கூடாது. அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில நாம் எப்படி இருக்கணும், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், நெக்ஸ்ட் அடுத்து பலிகள் செலுத்தணும் நாம் சிந்திக்கணும். சோ அப்போ இந்த கீழ்ப்படிதல் புதிய சிருஷ்டிகளிடம் பலியை பார்க்கிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். சோ இப்ப நெக்ஸ்ட் கேள்வி நாம் கேட்கலாம், சோ அப்போ எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படிதல், நாம் அதிக வசனங்கள் காண்பிக்க போறதில்லை சகோதர சகோதரிகள், ஆனா சில விஷயங்கள் நாம் முன்பு வைக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இருக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒழுக்கம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் அங்க நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவனுடைய கட்டளைகள் என்ன, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன, நாம் எதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா தர வேண்டும், இது நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய வசனங்கள் நாம் உங்களுக்கு அங்க காண்பிக்கலாம். சோ என்ன மாதிரி பலவீனங்கள், மாம்ச இச்சைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தருடைய பரிசுத்தத்தை குலைச்சிடும். சோ அப்போ இந்த விழுந்து போன சுபாவம் கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்கு விரோதமாகவே செயல்பட்டு இருக்குது. மரண பரியந்தம் அந்த ஒரு பிரச்சனை போராட்டம் நமக்கு இருக்குது. சோ அந்த விஷயங்கள் அநேக சோதனைகள், அதை அந்த சோதனைகளுக்கு மத்தியில தேவனுடைய சித்தம் நாம் முன்னாடி வைத்துக் கொண்டு நம்முடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக கரையற்றவர்களா இருக்கணும். அங்க நாம முதல்ல காண்பிக்கணும் நம்முடைய கீழ்ப்படிதல் தேவன்கிட்ட. சோ இது நான் தனித்தனியா விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சோ அந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலின் மூலம் எல்லா விதமான பாவங்கள், நுணுக்கமான சின்ன சின்ன பாவங்கள் எல்லாவற்றையும் நாம வெறுத்துட்டு நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா நம்மை அங்க காத்துக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம். சோ நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், நாம் எல்லாம் தேவனுக்குள்ள கர்த்தர் இயேசுக்குள்ள அழைக்கப்பட்டு பலி செலுத்தி இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த கட்டத்துல நம்ம இதை ரொம்ப கவனத்துல அங்க செலுத்தணும், கவனத்துல நாம் அங்க வைக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவம், அழுக்கு, கரை, அசுத்தம், இதெல்லாம் போய் நாம எடுத்து போடணும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து. அப்போ கீழ்ப்படிதல் முதல்ல நம்முடைய அந்த பர்சனல் லைஃப்ல இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அடுத்து என்ன நாம் அங்க பார்க்கிறோம், குடும்பம் கண்டிப்பா. சோ சில இடங்கள்ல புதிய சிருஷ்டி வால்யூம் ஸ்டடி நாம அது செய்யும் பொழுது ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள், இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு அவங்களுடைய குடும்பத்துல அவங்க நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பத்தி நிறைய அங்க வால்யூம் இருக்குது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள், ரொம்ப முக்கியம். காலையில மூத்த சகோதரர் செல்லும் போது கண்டிப்பா ஒரு சகோதரன் வந்துட்டு தேவனுடைய சத்தியத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க முறுமுறுக்க கூடாது, கண்டிப்பா அவங்க பக்க பலமா இருக்கணும். ஏன்னா இது ராஜ்யத்தின் சுவிசேஷம், இதற்காகத்தான் நம்ம வந்துட்டோம், அந்த வேலையை நாம் செய்யாட்டி நமக்கு ஐயோ. சோ அந்த விஷயத்துல கண்டிப்பா குடும்பத்துல சகோதரர்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் அங்க இருக்கணும். அதே சமயத்துல இது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. அப்போ கண்டிப்பா குடும்பம் என்று சொல்லும் போது கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய அநேக கடமைகள் அங்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு புது சிருஷ்டியா நாம் இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, எதையுமே நாம் அங்க கவனக்குறைவினால் நாம் அங்க விட முடியாது. கண்டிப்பா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் கண்டிப்பா நிறைவேற்றிட்டு தான் ஒரு ஒரு கணவன் தேவன் விஷயமா வெளியே போகணும். அதே போல தான், அதே ஒரு கண்டிஷன் தான் மனைவிக்கும், கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகள் கடமைகள் கண்டிப்பா நிறைவேற்றணும். இங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிதல் ரொம்ப அவசியம். இங்க இருக்குது அந்த தேவனுடைய வார்த்தையில பார்க்கிற அந்த கீழ்படிதல். ஆனா இங்க தான் நம்ம ரொம்ப என்ன சொல்லுவோம், நம்ம ஓவர் லுக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப கவனக்குறைவா எடுக்கிறது. ஏன்னா ரொம்ப நெருக்கமான உருவம் இதுதான், அதனால சில விஷயங்கள் கவனக்குறைவுல போகிறதும் இங்க தான். ஆனா அப்படி நாம் அங்க செய்ய முதல்ல இங்க இருக்கணும் அந்த கீழ்படிதல். தேவனுக்கு அந்த விஷயத்தில் நாம் கீழ்படிஞ்சு இருக்கிறோமா, அப்புறம் பலி எடுக்கிறோமா, அது நாம் சிந்திக்கணும். அதே போல எல்லா விஷயம் ஜஸ்ட் குடும்பம் சொல்லிட்டு அங்க கீழ்படிதல் வேணுங்கிறது மாத்திரத்தை ஹைலைட் பண்றேன். ஆனா அங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள நாம் கீழ்படிய வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரியாத வசனங்கள் இல்ல. தலை, சரீரம், ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன உரிமை, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, என்னென்ன கடமைகள் எப்படி நிறைவேற்றணும், எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நமக்கு நிறைய தெரியும் சகோதர சகோதரிகள். அதே போல பிள்ளைகள் விஷயத்திலும் கூட அங்க புதிய சிஸ்டிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொதுவா இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய பலிகள் தேவனுடைய பார்வையில பிரியமானதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சகோதர சகோதரிகள். அறியாமையில பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் எப்போதும் எல்லா விஷயத்திலையும் தேவன் நமக்கு ரொம்ப கிருபை அவர் கொடுக்கிறார். ஆனா அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உண்மையுள்ளவர்களாக அங்க இருக்கணும். சோ அப்போ குடும்பம் அங்கே கூட இந்த கீழ்படிதல் ரொம்ப நாம காண்பிக்க வேண்டும். ஏன்னா சில வசனங்கள் வாசிங்க, கொலோசையர்ல 3:18-21 வரைக்கும். போதும் போதும். அப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இன்று இந்த சத்தியத்தில் அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கும் போது கண்டிப்பா அவர்களுக்கு இந்த வசனம் கூட ரொம்ப முக்கியம். சோ பிள்ளைகள் பெற்றோர்கள் கிட்ட எப்படி இருக்கணும், அதற்கப்புறம் அங்க முதல்ல அங்க கீழ்ப்படிதல் காமிக்கணும். சோ இது நம்ம தவற விட முடியாத மிக முக்கியமான ஆலோசனைகள். ஆனா சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம் அப்படி நினைக்கிறோமா தெரியல, ஆனா இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறோம், ரொம்ப கேஷுவல். ஏன்னா நம்ம ஃபேமிலி தானே, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம மனைவி தானே, நம்ம கணவன் தானே. ஆனா நாம் புது சிருஷ்டியா சிந்திக்கணும், தேவனுடைய ஜனமா சிந்திக்கணும், தேவனுக்கிட்ட உடன்படிக்கை பண்ணவங்களா சிந்திக்கணும், நமக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு நாம சிந்திக்கணும், அதன்படி நாம் ஜீவிக்கணும். சோ இந்த குடும்பத்துல இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சோ அதை நாம பார்க்கணும் சகோதர சகோதரி. யாரும் யாருடைய கடமைகளையும் கவனக்குறைவில் விட்டு தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்படியாம நாம் இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். சோ சிந்திக்கணும் நாம இங்கே கூட. அதே போல நெக்ஸ்ட் அங்க வருது நாம பார்க்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்ப பேசினது மாம்ச குடும்பம், அடுத்து வருது ஆவிக்குரிய குடும்பம். சோ எக்லீசியா, சபை, சபையில நம்முடைய கீழ்ப்படிதல். கண்டிப்பா சபை பத்தி தேவன் அற்புதமா அநேக விஷயங்கள் கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். சபை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செயல்படணும். சபைக்குள்ள சகோதரன் சகோதரிகள் இப்படித்தான் இருக்கணும், அதுல மூத்தவங்க இளையவங்க இப்படித்தான் இருக்கணும். சோ தேவன் கொடுக்கிறார். சோ நாம் வளரும் பொழுது இந்த அடிப்படை விஷயங்கள் கவனம் செலுத்தணும், அதுதான் தேவன் அங்க சொல்றார். பட் நேச்சர் என்ன ஆகுனா அந்த முதல் விஷயத்துல நம்ம கவனம் போயிட்டு இருக்கோம் பலி. பட் தேவன் சொல்றார், இல்ல பலியை பார்க்கிலும் கீழ்படிதல் நான் ரொம்ப விரும்புறேன். என்னுடைய அடிப்படை விஷயங்கள் நீங்க ரொம்ப கீழ்படியணும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய, சபை விஷயத்திலே கூட ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்போ எப்படி குடும்பத்துக்கு ஒரு ஆர்டர் இருக்கோ, சபைக்கு தேவன் ஆர்டர் வச்சிருக்கிறார். அங்க ஆண் தலைனா, அங்க ஸ்திரீ வந்து சரீரம்னா, அதே போலத்தான் ரூல்ஸ் இங்கேயும் இருக்குது. ஆனா அந்த உற்சாகத்துல வைராகியத்துல சில சமயம் சகோதர சகோதரிகளே நாம் கவன குறைவா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு. நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு மிஞ்சி அங்க நடக்கும் பொழுது அது கீழ்படி யாமை. அது தேவன் விரும்புறதில்ல, பிரியம் இல்ல, அந்த கவனக்குறைவு அவர் அங்கீகரிக்கிறது இல்ல. சோ அப்ப நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சபையில தேவன் உங்க நிலை என்ன? சோ நாம் எப்படி இருக்கணும்? நாம சகோதரரா? நமக்குள்ள பொறுப்புகள் என்ன? நாம் எப்படி நடக்கணும்? அல்லது நாம் சகோதரிகளா? தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன அதிகாரம் இருக்கு? எதற்குட்பட்டு நாம் செயல்படணும்? எப்படி அன்பின் அன்புல நம்ம பிணைக்கப்பட்டு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர்? முன் உதாரணமா ஆதாயப்படுத்திக் கொள்ளும் வகையில அது நாம் சிந்திக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எக்லீசியா, அது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த விஷயத்தில் தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றதுக்கு பிரியப்படுகிறேன். சோ நம்ம மூத்த சகோதரர் ஒரு முறை நமக்கு பேசும் போது இந்த அருமையான உதாரணம் கொடுத்தார். சோ சபை காரியங்கள்ல புது சிருஷ்டிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம். ஏன்னா அந்த உசா விஷயம் உங்களுக்கு தெரியும். சோ உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போகும் போது அதைய ஆசாரியன் ஃபேமிலி டச் பண்ணலாம், வேற யாரும் தொடக்கூடாது. இது தேவனுடைய கட்டளை. கட்டளைனா கீழ்படியணும், அவ்வளவுதான், எல்லா சூழ்நிலைக்கும் மத்தியிலும். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போன அந்த வண்டி சரியும் போது, அந்த உடன்படிக்கை பெட்டி சரிஞ்சு விழுகும் போது, அதைய தொடக்கூடாத ஊசா விழுகுதே, நம்ம வீட்டா உடஞ்சிருமோ, அவர் போய் தொடும் போது தேவன் கோபம் ஆயிடுச்சு. உனக்கு நான் தொடக்கூடாதுங்கிறது தான் கட்டளை, அது விழுந்தா கூட நீ தொடக்கூடாது, அவ்வளவுதான். அது மேல என்னுடைய கவனம் இருக்கு, நீ அதை நீ போய் எடுக்காத, அதை வந்துட்டு அது வந்து இன்னொருத்தருடைய வேலை. அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கலன்னா நான் உனக்கு கொடுக்கல. அது என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை பத்தி கேட்க போறதே இல்லை. பட் அதை மீறும் பொழுது அங்க மரணம் சம்பவிக்குது. இது வந்துட்டு சபையில நாம் நம்முடைய பொறுப்புகளை, நம்முடைய உரிமைகளை உணர்ந்து தெய்வீக கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இசைவான ஒரு சகோதர ஐக்கியத்தில் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு நிழல். சோ நாம் கடைபிடிக்கணும் அருமையான சகோதர சகோதரிகள. சோ அப்ப எக்லீசியால கீழ்படிதல், சபைகள்ல அந்த கீழ்படிதல் நாம் அங்க காண்பிக்கணும். அதே போல தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, மேக்சிமம் இந்த டாபிக்கே அந்த சம்பவத்துல தான் எடுக்கிறோம், சவுலினுடைய விஷயம். ஏன்னா சவுலினுடைய விஷயத்துல தான் இந்த விஷயங்கள் கர்த்தர் தேவன் பேசுறார். இல்ல சவுல் உங்க பலிகள் பார்க்கல, எனக்கு கீழ்படிதெல்லாம் சவுல் முக்கியம், நீங்க கீழ்படியில சவுல் தேவன் நாங்க சொல்றது பாக்குறோம். அவரு கூட நம்ம போல்தான், ஆரம்பத்துல ரொம்ப உண்மையா இருந்தார், ரொம்ப வைராகியமா இருந்தார், அவருடைய வலிகள் தேவனுக்கு முன்பாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல செழிப்பா ஆளுகை பண்ணார். பட் வளர்ச்சி அடைய அடைய அவருடைய கவனங்கள் அங்க மாறுவது பாக்குறோம் அங்க. சோ அப்போ சாமியேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலைய இவர் அங்க செய்யும் போது அப்ப தேவன் கோபத்துக்கு ஆளாயிடுற. இல்ல சவுல், நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, பலியிடுறது அது தீர்க்கதரிசியின் வேலை, சாமியேல் வேலை. இல்ல தேவன் நான் இப்படி ஆயிட்டேன் அதனால சீக்கிரம் பண்றேன், இல்ல 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 இது உங்க வேலை இல்ல, ஜஸ்ட் ஒபே, கீழ்படிங்க. நீங்க ஏன் கீழ்படியில? ராஜ்யம் அவர் வீட்டு போறது நாம பாக்கிறோம். சோ ரொம்ப இந்த படிப்பனைகள் நம்ம எக்லீசியால நம்ம கடைபிடிக்கணும். சோ அப்போ பலியை பார்க்கிலும் கீழ்படிதல் என்று தேவன் வசனத்துல சொல்லும் போது சகோதர சகோதரிகளே நாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த அடிப்படை குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அங்க நம்ம சகோதரர் சொல்லும் போது இந்த கீழ்படிதல் ஒபீடியன்ஸ் புது சிருஷ்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம். அதை அவர்கள் பற்றி கொள்ளணும், நடுக்கத்தோடு நிறைவேற்றணும். அவர்கள் ரொம்ப முக்கியம், தேவன் அவர் பார்வையில கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு குணாதிசயமா இருக்குது. சோ அதுல அவர் நமக்கு அவர் இடம் கொடுக்க போறதுல நாம கீழ்படியாம போடணும். சோ ஒபீடியன்ஸ் அந்த கீழ்படிதல் போது தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா, அப்புறம் சபைகள்ல ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இவைகளை நாம் பார்க்கணும். சோ நாம் உங்களுக்கு அவுட்லைன் தான் நாம் சொல்லுகிறோம் என்று நினைக்கிறேன் சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தோம், நுணுக்கமான தேவனுடைய கட்டளைகள் கண்டிப்பா நாம் கற்று வளர்ந்து கற்று அப்புறம் வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நெக்ஸ்ட் விஷயம் நாம் போலாம். சோ பலியை பார்க்கிலும் அவர் சொல்றது நீதி, ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வசனம் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதுதான் ஆதாரம் பாருங்க. அப்போ அவர் அவருடைய பிள்ளைகள் கிட்ட இது எதிர்பார்க்கிறது
ரொம்ப நியாயமா தானே இருக்கும். நீதி அந்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்யறது தான் எனக்கு பிரியம், உத்தமம். சோ நீதி நியாயம் செய்யணும், பலி செய்வதை பார்க்கிலும். சில சமயங்கள் ரொம்ப முக்கியமா இந்த நீதி அங்க இருக்குது பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் சகோதர சகோதரிகளே, நாம புதிய சிருஷ்டிகள் இந்த நீதிய எப்படி வெளிப்படுத்துறோம், தேவன் அங்க வாட்ச் பண்றோம். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம், கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் குழந்தைகளுக்கு மத்தியில, சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியில, பூமிக்குரிய விஷயத்திலேயே கூட எஜமான்களுக்கும் வேலைக்காரங்களுக்கும் மத்தியில புது சிருஷ்டியா இருக்கிற நாம் அந்த நீதியை எப்படி பிரயோகிக்கிறோம். ஏன்னா இது மிக முக்கியமான தேவனுடைய குணலட்சணம். எந்த அளவுக்கு முக்கியமான குணலட்சணம் சொன்னோம்னா, அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய குணலட்சணங்கள்ல நீதி, கீழ்ப்படிதல் முதன்மை, அதற்கப்புறம்தான் இரக்கம், பரந்த மனசு எல்லாம் வருது. பட் ரொம்ப முக்கியம் நீதி, இந்த கீழ்ப்படிதல். நீதி பாருங்க, ரொம்ப ப்ராமினன்ட் குணலட்சணம், கேரக்டர். சோ நம் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் பாருங்க, அவருடைய குமாரனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திருக்கிறார் குமாரன். அந்த ராஜ்யத்துல அவருடைய சிங்காசனத்துல நாம போய் உட்காருவதற்கு நமக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கண்டிப்பா அந்த சிங்காசனத்தில இருந்து உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர்கள் நீதினா என்ன, அந்த நீதிய எப்படி பிரயோகிக்கணும் தெரியணுமா இல்லைங்க. அதற்கு தான் இந்த பூமியில நாம் புது சிஷ்யர்களா இருக்கும் போது அநேக விஷயங்கள்ல இந்த தெய்வீக குணலட்சணத்தை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம். நிறைய சந்தர்ப்பங்கள் இப்ப சொல்லிட்டு அந்த உறவு முறைகளுக்குள்ளேயே இருக்குது சகோதர சகோதரிகளை. சோ நாம் எது சரி எது தப்பு சரியா டிசைட் பண்றோமா, சரியா முடிவு பண்றோமா. சோ நீதிக்கு ஒரு வேலை விளக்கம் சொன்னோம்னா அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விளக்கம் தான் தரலாம். இது சரி இது தப்பு என்று தீர்மானிக்கிற விஷயம் நீதி. சோ நாம அன்றாட வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் தேவன் கொடுக்கிறார், நிறைய முடிவுகள்ல, நிறைய சந்தர்ப்பங்கள்ல, நிறைய சோதனைகளுக்கு மத்தியில இது சரி இது தப்பு, இது செய்யணும் இது செய்யக்கூடாது, நாம் முடிவு எடுக்க வேண்டும், அந்த நீதியை பிரயோகிச்சு பழக வேண்டும் நாம. சோ அப்போ இந்த நீதி ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா உலகத்தின் ஜனங்களுக்கானாலும் கிறிஸ்தவர்களுக்கானாலும் நம்முடைய புதிய சிருஷ்டி சகோதர சகோதரிகளுக்கானாலும் நாம் இந்த நீதியின்படி நடந்து கொள்ளணும் அவங்க கிட்ட. அவுட்லைன் தான் நாம் அங்க தரோம், ரொம்ப உள்ள நாம் அங்க போறதில்ல. ஆனா அந்த நீதி, அந்த டிவைன் குவாலிட்டி, தெய்வீக குணலட்சணம் சகோதர சகோதரிகளே, அதை நாம அங்க அங்க பிரதிபலிக்க வேண்டியவங்களா அங்க இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லும் போது ஓசியால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மன்னிக்கணும், நீதிமொழிகள் 21:3. பாருங்க, நீதியும் நியாயமும் செய்வது, ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் ஒன்னு, நீதி, ஜட்ஜ்மெண்ட் நியாயம், அது நீங்க செய்யணும், அதை நீங்க பிரயோகிக்கணும், அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். சோ ஜஸ்டிஸ், நீதி, தேவனுடைய அந்த கட்டளைகள் நம்ம பார்க்கிறோம். சோ அதுதான் டிசைட் பண்ணுவோம் எது சரி எது தப்பு. ஆனா அந்த நீதியை பெற்று புரிஞ்சுக்கொள்றது மாத்திரம் இல்ல, அதை நியாயமா செலுத்த நீங்க கற்றுக்கொள்ளணும். சோ அதுதான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார் புதிய சிருஷ்டிகளிடம், பலியை பார்க்கணும் ரொம்ப முக்கியம். சோ நீதி, ஜஸ்டிஸ் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சகோதர சகோதரிகளை. அடுத்து நாம் பார்க்கும் போது பலியை பார்க்கணும் இரக்கம், மெர்சி, ரொம்ப ஆச்சு. இதுல தான் நாம் சோதிக்கப்படுவோம். வரப்போகிற வருடங்கள் நம்முடைய அந்த முடிவை தீர்மானிக்கக்கூடிய வருடங்கள். அந்த விஷயத்துல இந்த இரக்கம் அன்பினுடைய வெளிப்பாடு. சோ அன்பு எப்படி வெளிப்படும், அது ஒரு வகையில் இரக்கம், இரக்கத்தின் மூலம். சோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். அன்பே தெய்வீக குணலட்சணம். அன்புதா தேவன், தேவன் அன்பா இருக்கிறார். அப்போ அதனுடைய வெளிப்பாடு நம்ம பார்க்கும் போது இந்த இரக்கம் சொல்லும் போது கண்டிப்பா இந்த இரக்கம் பாருங்க, தேவன் சொல்றார், சில சமயங்கள்ல உங்களுடைய வேலைகள் இல்ல, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் இல்ல, உங்களுடைய பலிகள் இல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். மெர்சி, அது என்னுடைய பார்வையில் சில சமயங்கள் அதுதான் ஹைலைட் ஆகுது. நீங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பலியை பார்க்கலாம். சோ அப்போ இந்த இரக்கம் அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. சகோதர சகோதரிகளே, இதுல நாம் தவறுவதற்கும் இதுல நம்மை நிரூபிப்பதற்கும் மிக சரியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம் வாழ்கிற காலம் பத்தி பேசும் போது மத்தேயு 24:24
ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
பாருங்க, இந்த காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் தேவன் எப்படி சொல்றார் பாருங்க, கூடுமானால் யார் கூட வஞ்சிக்கப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஒரு அருமையான வார்த்தை, the very elect. கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா கூடாது. அதாவது என்னன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த வசனத்தினுடைய மறைவான அர்த்தம் என்னன்னா, கண்டிப்பா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன ஆக மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் நாட் பாசிபிள். அதுதான் சொல்ற கூடுமானால், ஆனா கூடாது. ஆனா என்ன விஷயம் சொல்றாரு இந்த வசனத்துல, மற்ற எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டுடுவாங்க. அதுதான் சொல்றாரு, தி வெரி எலக்ட், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது தமிழ்ல கரெக்டா வரணும், பட் தெரியல எனக்கு அது வந்திருக்கா இல்லையா. வெரி எலக்ட் பாருங்க, எலக்ட்னா நாம என்ன சொல்லணும், சோஷன், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொல்லலாம். பட் இங்கிலீஷ்ல பாருங்க, வெரி எலக்ட் அப்படின்னா அந்த உண்மையுள்ள அந்த அவங்க சொல்றாங்க, அவங்க அவங்க அதாவது என்ன சொல்லலாம்னா, ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்க எல்லாருமே எலக்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பட் உண்மையிலவங்களை பத்தி பேசும்போது அவங்க வெறும் எலக்ட் இல்ல, த வெரி எலக்ட், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள், உண்மையுள்ளவங்க, அவங்களை பத்தி தான் பேசுறாங்க. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. அவங்களை வஞ்சிக்க முடியாது, அவர்கள் மாத்திரம் தான் நிப்பாங்க, மற்ற எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டுடுவாங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளே, இரக்கம் அன்பினுடைய ஒரு மற்றொரு ரூபம் சோதிக்கப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் வெளியில் உள்ள. அப்போ நமக்கு மத்தியில், புதிய சிருஷ்டிகளுக்கு மத்தியில், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், உடன் வேலையாட்களுக்குள்ள இந்த அன்பினுடைய இன்னொரு பரிணாமம், அந்த இரக்கம் நாம் அங்க பிரதிபலிக்க வேண்டிய அநேக சந்தர்ப்பங்கள் தேவன் அங்க கொடுக்கிறார். சோ இது ரொம்ப விசேஷமான காலப்பகுதி. பரவாயில்ல பிரதர்ஸ், சிலர் முன்னாடி பேசும் போது ஒரு அந்த சில பாயிண்ட்ஸ் பேசினால நான் பயமில்லாம பேசலாம் உங்ககிட்ட. அப்ப பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நீங்க கூட தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது, யாருமே இங்க வந்து நாம் பயப்படுவதற்காக பேசுவதில்லை. சோ தேவனுடைய அந்த சமூகம், அங்கிருந்து தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் தான் வெளிப்படணும். ஆனா அதே இடத்துல இருந்து சில சமயங்களில் எச்சரிப்பு வரும் பொழுது அது பயமுறுத்தருக்கு இல்ல. பட் நாம் வந்துட்டு உண்மையை உண்மையா ஏற்றுக்கொண்டு உறுதியா நடக்க வேண்டிய ஜனங்கள். சோ அப்போ சகோதரர்கள் சொல்லும் போது அந்த மூன்று வகுப்பார், உண்மை, அது உண்மை, அது ட்ரூத். அதனால்தான் இங்கிருந்து தேவன் அனுமதிச்சிட்டார் அந்த விஷயம். சோ அப்போ இந்த கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுற சூழ்நிலை சொல்லும் போது, கண்டிப்பா அதற்கு மத்தியில நாம் அந்த சகோதர சிநேகம், அந்த சகோதர அன்பு, சோ அதுல நாம் இந்த இரக்கத்தை வெளிப்படுத்தி ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருத்தருடைய பலவீனங்கள் இன்னொருத்தர் மூடி, ஒருத்தருடைய பலவீனங்கள் இன்னொருத்தர் சகிச்சு, ஒருத்தர் ஒருத்தரை ஆதரவு படுத்தி கொண்டு, ஒருத்தர் ஒருத்தர் தட்டி கொடுத்து, ஒன்னா ஓடி ஜெயிக்கிற ஒரு ரேஸ் நாம் இருக்கிற ஒரு ஓட்ட பந்தயம். ரொம்ப முக்கியம் அங்க அன்புல அங்க தாங்கிறது. சோ இது ரொம்ப விசேஷமான காலம், ஹார்வெஸ்ட்ல, அறுவடை காலத்துல. கண்டிப்பா நாம் அறுவடை காலத்துல தான் இருக்கிறோம். பட் சில சமயங்கள்ல சகோதரர் அவருடைய அந்த ரைட்டிங்ஸ்ல நாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் சொல்றார். இது வந்துட்டு இப்போ கலைகள் மணிகள் பிரிக்கப்படுற காலம் இல்ல, இது வந்துட்டு வீட் அண்ட் அன்ரைப் வீட், வீட் அண்ட் டேர்ஸ் இல்ல, வீட்னா கோதுமை, டேர்ஸ்னா கலைகள். சோ கண்டிப்பா இதுக்கு ஒரு செப்பரேஷன் நடந்துச்சு நடந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு ஸ்பெஷல் செப்பரேஷன், வீட் அன்ரைப் வீட், கோதுமை அது என்ன சொல்லலாம் பதர், அதாவது கோதுமை மாதிரி இருக்க உள்ள கோதுமை இல்ல. சபை தி கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டம். சோ அப்போ ஏன் இந்த இது நாம் உங்களுக்கு முன்பாக வைக்கணும், அந்த 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 ஒரு தீவிரம் நாம் அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு காலகட்டம். கண்டிப்பா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டவர்களை எதுவும் வஞ்சிக்க முடியாது. கண்டிப்பா அவர்கள் இந்த ஒரு குணலட்சணத்தை கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க, சகோதர அன்பு, அந்த இரக்கம். அதான் தேவன் சொல்றார், சில சமயங்கள்ல பலியை பார்க்கிலும் நான் இரக்கத்தை தான் விரும்புறேன். ஒருவேளை பலியில கவனம் செலுத்தி இரக்கம் காண்பிக்க வேண்டிய இடத்துல கவனக்குறைவா இருந்துட்டீங்கன்னா அந்த பலி எனக்கு இஷ்டம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ கண்டிப்பா நாம் வலியை ஏறெடுக்கக்கூடிய வகுப்பாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம், வலிகளை ஏறெடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல இந்த அடிப்படையான விஷயங்கள், முதல்ல நாம் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள், தேவன் நம்ம கிட்ட கட்டாயம் எதிர்பார்க்கிற விஷயங்கள், நாம் தேவனிடத்துல கட்டாயம் ஏறெடுக்க வேண்டும். சோ இந்த இரக்கம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் இந்த ஆங்கிள் தான், இந்த கோணத்துல தான் கர்த்தர் இயேசு பேசும் போது அப்படி கம்பேர் பண்ணி சொல்றார். எங்கன்னா மத்தேயுல 5:23-24
வசனம், நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை என்றென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
பாருங்க கத்ரேஸ் பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்றார், எந்த கோணத்துல சொன்னார், எதை மனசுல வச்சுட்டு பேசணும். பலி செலுத்த வரையா பலிபீடத்துக்கு காணிக்கை, அதுக்கு முன்னாடி உன் இருதயத்தை சோதிச்சு பார், உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஏதாவது பிரச்சனையா, பலி வச்சுட்டு போங்க, நீங்க போய் ஒப்புரவாகுங்க, இரக்கம் காண்பீங்க, ஒப்புரவாகுங்க, அப்புறம் வாங்க, அப்புறம் செலுத்துங்க. அது நான் அங்கீகரிக்க முடியும், அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டாம், வேஸ்டா போயிடும். எவ்வளவு சீரியஸா சொல்றாரு பாருங்க கர்த்தர் இயேசு, நம்முடைய தலை. அவர்கள் எதை பத்தி தான் பேசுறாரு, பலி. அதே சமயத்துல இன்னொரு குவாலிட்டி பத்தி பேசுறார், இரக்கம் அன்பு மன்னிப்பு பத்தி அங்க பேசுறார். முக்கியம், இன்னொரு இடத்துல கூட பிரதானமான கட்டளை என்று பேசும் போது வசன வாசிங்க, அங்கே கூட அவர் என்ன கம்பேர் பண்றாரு பாருங்க, மார்க்ல 12:33 வசனம், அன்பு கூறுவது மாத்திரமே சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும். பாருங்க அதே கம்பாரிசன், அதே ஒப்பிட்டு பேசுறார், பலிகளை பார்க்கிலும் கர்த்தர் இயேசு அப்படியே கிளியரா சொல்றார். தேவனுடைய அந்த சிந்தை அப்படியே அவர் வெளிப்படுத்துறது அங்க பார்க்கிறோம், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மெர்சி, இரக்கம், பலியை பார்க்கிலும் கண்டிப்பா புதிய சிருஷ்டிகள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் சகோதர சகோதரிகளை. அடுத்து நாம் பார்க்கலாம், பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு, the knowledge of God, ரொம்ப முக்கியம். பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இது 4வது அவர் சொல்றது பாக்குறோம். சோ தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம்னு ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நமக்கு நல்லா தெரியும், சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க. யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்போ எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அதைய தீர்மானிக்கிற ஒரு விஷயங்களை ஒண்ணு என்ன சொல்றாரு, அவரை அறிகிற அறிவு. ஆனா இந்த வசனத்தினுடைய ஆழமான பொருள் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா இந்த மாம்சத்தில் நாம பிதாவையும் குமாரனையும் பூரணமாக அறிய முடியுமானா, கண்டிப்பா முடியாது. அதாவது உண்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவை, நித்திய ஜீவன், அதான் ட்ரூத். ஏன்னா அவ்வளோ பெரியவங்க நம்முடைய பிதாவும் நம்முடைய ரட்சகர், அவங்களை பத்தி அவ்வளவு சுலபத்தில் அறிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா அவங்களை அறிவது ரொம்ப முக்கியம், நித்திய ஜீவனோடு சம்பந்தப்பட்டு பாருங்க. சோ அதனால தான் தேவன் சொல்றார், பலியை பார்க்கிலும் என்னை அறிகிற அறிவு ரொம்ப உங்களுக்கு முக்கியம், மிஸ் பண்ணிட வேண்டாம். சாதா சொல்றார், பலி பலி பலி, எஸ் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு போதும் குறைப்பிட்டு சொல்றல. ஆனால் கவனத்துல விட்டுற வேணாம் சில இடங்கள்ல பலியை பார்க்கிலும் இருக்கிற விஷயங்கள். சோ தேவனை அறிகிற அறிவு கண்டிப்பா இந்த ஆலோசனை இன்னைக்கு வைராக்கியமாக தேவனுடைய ஊழியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் சகோதர சகோதரிகளே. ஏன்னா சில சமயங்களை பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். சோ நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி ஊழியம் செய்யணும், எங்க போகணும், என்ன பண்ணணும், இதுவே போயிட்டு இருக்கும் போது சில சமயங்கள்ல சுய பரிசோதனை செய்து பாருங்க. நமக்கு நல்லா தெரியும் அந்த சத்தியம் கேட்டு முதல் இங்க அடியடிச்சு வச்சப்போ கண்டிப்பா எல்லாரும் நிறைய படிச்சிருப்போம். பட் இன்னைக்கு நைட் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு டைம் ரீப்ரின்ஸுக்கு போறோம், எவ்வளவு சமயம் வால்யூம்ஸ் போறோம். ஆனா அதே சமயத்துல இதே சதவீதம் சத்தியத்துக்கு வந்த போது எவ்வளவு அதிகமா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை எனக்கு நான் போட்டனா நில் அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா நம் கவனம் பலி பலி, பட் மாம்சத்துக்கு ஆகாரம் தேவை, புதிய சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ புது சிருஷ்டிக்கு ஆகாரம் வேணும், பட் சில சமயங்கள்ல இது நடக்குது பிராக்டிக்கல் வாழ்க்கையில, பர்பஸா இல்ல, வேணும்னே நாம் செய்யறது இல்லை, அறியாமையில அந்த கவனம் முக்கியத்துவம் தெரியுது, முக்கியத்துவம் புரியறது இல்ல. தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சகோதர சகோதரி நினைவு இருக்குங்களா உங்களுக்கு வசனம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல எபேசியர் 6 பேசும்போது அவர் என்ன சொல்றார், ரட்சிப்பெண்ணும் தலைச்சீரா, த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். என்னது த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பெண்ணும் தலைச்சீரா, தலை பாதுகாக்கிறது. உங்களுடைய ஞானம் எதினால் நிறைஞ்சு இருந்தா தான் பாதுகாப்பு உங்களுக்கு. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் ரொம்ப முக்கியம், இது கூட மரண பரியந்தம் நாம் செய்ய வேண்டிய விஷயம். ஆரம்பத்துல ஒரு பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு அப்புறம் அப்படியே விடுறது இல்லை, இட்டா நம்ம புது சிஸ்டம் நீடித்திருக்கிறது ரொம்ப கஷ்டம், போராட்டங்கள் எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாத்தானுடைய வஞ்சனைகள் புரிந்து கொள்றது கஷ்டம், அப்புறம் அதை எதிர்கொள்வது இன்னும் கஷ்டமாயிடும். சோ அந்த ரட்சிப்பெண்ணும் தலைச்சீரா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றின ஞானம் முக்கியம், ரொம்ப முக்கியமா தேவனை பற்றின அந்த ஞானம். சகோதர சகோதரிகளே இது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ அப்போ கண்டிப்பா அநேக இடங்களுக்கு பயணம் செய்கிற சகோதரர்கள், அநேக டிரான்ஸ்லேஷன் வேலைகளை ஈடுபடுற சகோதர சகோதரிகள், அநேக மற்ற பலிகளை சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிற தேவனுடைய ஜனங்கள், இந்த விஷயம் அவங்க கவனிக்கணும், சுய பரிசோதனை செய்யணும் சகோதர சகோதரிகளே. சோ நம்முடைய சகோதரர் அருமையா சொன்னார் 2வது சப்ஜெக்ட்ல, சோ கண்டிப்பா அது உண்மைதான், பிரதர் ரசல் அப்படித்தான் சொல்லியிருந்தார், யாராவது 2 வருஷம் இந்த வால்யூம் டச் பண்ணாம இருந்துட்டு அவ்வளவுதான், அவங்க அவுட்டர் டார்க்னஸ்க்குள்ள போயிடுவாங்க, பயங்கரமான இருளுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப நாம் யோசிக்கணும் எவ்வளவு நாள் நாம் அங்க இதெல்லாம் படிக்கிறோம். தெரியும் இதே விஷயங்கள் நிறைய சகோதரர்கள் இங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க, மறுபடியும் தான் தேவன் இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், ஏன்னா மறுபடியும் நாம் கவனம் செலுத்தணும். சோ அப்போ அந்த தனிப்பட்ட முறையிலான அந்த படிப்பு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் பத்தி மாத்திரமல்ல, அவரை பற்றின அந்த ஞானத்துல வளர்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை பற்றின ஞானத்தில் நாம் எப்படித்தான் வளர முடியும்னா, அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார், அவருடைய குணலட்சணங்கள் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் அவருடைய வசனங்கள் இருந்து நாம் அங்க புரிந்து கொள்வது தான். அது வெறுமனே கண்டிப்பா வேதத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது, கண்டிப்பா அதற்காகவே தேவன் இந்த காலத்துல அவருடைய ஊழியக்காரனை கொண்டு நமக்கு செய்திருக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய உறுதுணை நமக்கு, கண்டிப்பா அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், கண்டிப்பா அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு தேவன் சில இடங்களை அவர் எதிர்பார்க்கிறார், ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி புது சிருஷ்டியா நம்முடைய நிலையே கேள்விக்குறி. ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே, பேசுவோம் வெற்று பேச்சா இருக்கும், ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸ் வராது நம்முடைய வாயில இருந்துட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமா நமக்கு முன்னாடி சாத்தான் வலை விரிக்கும் போது அதைய பகுத்து பார்த்து நம்மை நம் இந்த விசுவாசத்துல காத்து கொள்றதுக்கு நமக்கு அங்க பலன் போதாது. ஒருவேளை இந்த அறிவுல நாம் குறைவுள்ளவர்களா காணப்பட்டோம்னா ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல. என்னன்னா இந்த காலத்துல தேவன் நிறைய அனுமதி கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் புதுசு புதுசா பேசுறாங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றி, அவருடைய பொன்னான உபதேசங்கள் பற்றி, என்னென்னமோ மனசுக்கு தோன்றின விஷயங்கள், அவங்களுடைய சொந்த கற்பனைகள், அதீத சிந்தனை விஷயங்கள் எல்லாம். தேவனுடைய சத்தியம் எப்போதுமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிளியர். பாவம் எது, நீதி எது, தெளிவா எளிமையா காட்டுற விஷயம். சோ இந்த பொல்லாங்கனுடைய அக்னி ஆஸ்திரங்கள், அந்த எரர்ஸ், ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், கள்ள உபதேசங்கள், இவைகள் என்ன நம்மை காத்துக்கொள்ளணும்னா தலைச்சீரா, ரட்சிப்பெனும் தலைச்சீரா நமக்கு ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா. அதனால்தான் தேவன் சொல்றார், பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு முக்கியம். சில வசனங்கள் வாசிப்போம் தேவனை அறிகிற அறிவு பத்தி. எபேசியர் 1:17.
அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை.
சொல்றாரு பாருங்க, நாம் அவரை அறிந்து கொள்வதற்கான அந்த தெளிந்த ஆவியை நமக்கு அங்க தர, நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ளணும். சோ அது யாருடைய நோக்கம், அவருடைய நோக்கம், அது அவருடைய சித்தம் அப்படின்னா அவருடைய சட்டங்கள்ல ஒண்ணா வருது புது சிருஷ்டிக்கு, கண்டிப்பா அதுக்கு நாம கீழ்படுகிறோம். கீழ்படிஞ்ச அந்த ஞானத்தில் நம்ம நம்ம காட்சி கொள்ளணும். இன்னொரு வசனம் வாசிங்க, கொலோசையர் 1:10.
சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
என்ன வார்த்தை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தேவனை அறிகிற அறிவில் என்ன ஆகணும், நீங்க விருத்தி அடையணும். என்ன வார்த்தை பாருங்க, தமிழ்ல எவ்வளவு அருமையா இருக்கு, விருத்தி ஆகணும் நீங்க. அப்படின்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ண சொல்லவே இல்லை, போக 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 அந்த அறிவுல நீங்க விருத்தி ஆயிட்டே விருத்தி ஆயிட்டே விருத்தி ஆயிட்டே போகணும். சில சமயங்கள்ல நம்முடைய கவனம் பலிகள் மேலேயே இருக்குமானால் சில சமயங்கள் தவற விடுவோம் சகோதர சகோதரிகளே. சோ அது கூட நம்ம நம்முடைய இருதயங்களை வைக்கணும். ஒரு வசனம் வைங்க, இன்னொன்னு ரோமர் 11:33.
தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது
பாருங்க, எவ்வளவு ஆழம் அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அது ஆராய்ந்து முடியாது. அப்ப மரணப்பரியந்தம் நம்ம அதுல பூர்ணமும் அடைய முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும், அது தேவ சித்தம் சகோதர சகோதரிகளே. இது அடிப்படையாக நாம் நிறைவேற்ற வேண்டியதும் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டியதும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய பிள்ளைகள் பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் விருத்தி ஆக வேண்டும். சோ இன்னைக்கு நாம சுய பரிசோதனை செய்யணும். சோ புதிய சிருஷ்டிக்கான தேவைகள்ல இந்த தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு டெய்லி ரொட்டீன்ல நாம் செலவு பண்றோம், டைம், நேரம், முயற்சி, பிரயாசம், எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். ஒரு வேளை குறைவாக இருந்தால் நாம் சுதாரிப்பதற்கான தருணம் தேவன் நடத்துவார் சகோதர சகோதரிகளே. சோ இந்த 4 ரொம்ப முக்கியம். சோ அதனோட நம்ம முடிக்கிறோம். சோ பலியை பார்க்கிலும் தேவனுடைய பார்வையில நம்ம பார்க்கிறோம் கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம், தேவனை அறிகிற அறிவு. கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டும். முடிவாக சகோதர சகோதரிகளே, தேவன் ஏன் இந்த 4 சூஸ் பண்ணிருக்கணும், ஏன் தேர்ந்தெடுக்கணும், அது கூட ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு ஒற்றுமை, என்னென்ன சூஸ் பண்றார், என்னென்ன செலக்ட் பண்றார், பலியை பார்க்கிலும் கீழ்படிதல், நெக்ஸ்ட் நீதி, அடுத்து இரக்கம், அடுத்து தேவனை அறிகிற. ஏதாவது கிளிக் ஆகுதுங்களா உங்களுக்கு, தேவனுடைய பார்வையில் ஏதோ ஒன்னு முக்கியமா தோணுது. பலியை பார்க்கிலும் நான் கடைசி 3 சொன்னா உங்களுக்கு புரியும், நீதி, அப்புறம் இரக்கம், அப்புறம் அறிவு. என்ன இது? தேவனுடைய மூன்று குணலட்சணங்கள் ஆடல் அப்படியே வருது பாருங்க, ஆச்சரியமா. நீதி கண்டிப்பா, இரக்கம் அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பு, அறிவு, வேற எதுவும் இல்ல, விஸ்டம், ஞானம். பாருங்க இப்ப தேவன் எப்படி கன்க்ளூஷன் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, ஏதோ ஒன்னு மிஸ் ஆச்சு நினைக்க வேணாம். வல்லமை முன்னாடி என்ன இருக்கு பார்க்கிறோம், கீழ்படிதல் காமிக்கும் போது என்ன நம்ம வளர்த்து கொள்ளுகிறோம். கண்டிப்பா கீழ்படிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு, நம்ம நிறைய வல்லமையை பிரயோகிக்கணும். தேவன்கள் மூலம் நம்ம பெற்றுக்கொள்கிற அந்த வல்லமைய பிரயோகிக்கணும். பாவத்துக்கூட எதிர்த்து நின்று வல்லமை, தேவனுடைய வல்லமையினால் அதை ஜெயித்து தான் நாம கீழ்படியும். கீழ்படிதல் என்ன வெளிப்படுது? வல்லமை, தேவனுடைய வல்லமை. சோ ரொம்ப சிம்பிள், பலியை பார்க்கணும். ஏன் தேவன் இந்த நான்கு சொல்றார் அங்க பாருங்க, அந்த நான்குமே எதோடு தொடர்புடைய விஷயம், தேவனுடைய டிவைன் அட்ரிபியூட்ஸ், தெய்வீக குணலட்சணங்கள், வல்லமை, நீதி, அன்பு, ஞானம், இந்த நான்கும் அங்க தொடர்பு இருக்குது பாருங்க. சோ கீழ்படிதல், நீதி, இரக்கம், தேவனை அறிகிற அறிவு. தேவன் சொல்லும் போது பலியை பார்க்கிலும், இந்த நாளையும் சொல்லும் போது இந்த குணலட்சணங்களுக்கு நீங்க வளர்வது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு வளர்வது ரொம்ப முக்கியம். சோ இதுதான் ஃபைனல் தாட் தேவன் கொடுக்கிறார், கடைசி விஷயம். சோ கண்டிப்பா சில சமயங்கள்ல சகோதர சகோதரிகளே, நாம் இதையோ இருதயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உணரணும். தேவனுடைய அந்த கற்பனைகளுக்கு கீழ்படியாமல், இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் நிறைவேற்றாமல் நாம பலி செலுத்தினோம் என்றால் அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் பலியை ஏறெடுக்கும் போது அந்த பலிகள் மேல தேவனுக்கு பிரியம் இல்லை. அதுதான் அவர் ரொம்ப சுருக்கமா சொல்றார், இவ்வளவு விரிவா சொல்லிட்டு சுருக்கமா சொல்ற. சோ முதல்ல அந்த கீழ்படிதல் ரொம்ப முக்கியம், இவைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு அப்புறம் பலி செலுத்துங்க, அது எனக்கு சந்தோஷம். அந்த கீழ்படிதல், அந்த அடிப்படை விஷயங்கள் எதுவும் இல்லை, ஆனா பலி பலி அது நான் எதிர்பார்க்கறது இல்ல, அது எனக்கு அருவறுப்பா இருக்குது. அங்க ஏசாயில சொல்லும் போது அவரு சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, சோ தேவன் நமக்கு அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கும் போது கண்டிப்பா நாம் எவ்வளோ டிராவல் பண்ணிருக்கிறோம், எவ்வளோ வகுப்புகள் எடுத்திருக்கிறோம், எவ்வளோ பலிகள் செலுத்திருக்கிறோம், எவ்வளோ சப்ஜெக்ட் பேசிருக்கிறோம், எவ்வளோ இதையெல்லாம் பார்த்து அவர் கொடுக்கறது இல்ல. ரொம்ப முக்கியமா, தேவன் நமக்கு இந்த பூமியில அனுமதித்த காலத்துக்குள்ள உங்களுடைய இருதயங்கள்ல, நம்முடைய இருதயங்கள்ல எந்த சாயல் தரிச்சிருக்கிறீங்க, அதுதான் இறுதியா அதை நம்ம தீர்மானம் பண்ணும் நம்முடைய கிரீடம். பலி கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், ஆனால் தேவன் சொல்றார் அந்த பலியின் மேல உங்களுடைய கவனம் முழுவதுமாக செலுத்தப்பட்டு நான் எதிர்பார்க்கிற நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த அடிப்படையான விஷயங்களை கவனக்குறைவா விட்டுடாதீங்க என் பிள்ளைகளே. அதுதான் தேவன் அங்க சொல்ற, என்னை பற்றின ஞானம் கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களுக்கு முழு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். என் கட்டளைகளுக்கு நீங்க கீழ்படியணும், அப்பதான் நீங்க கூட சில முக்கியமான குணலட்சங்களை வளர்த்துக்கொள்ள முடியும். நீதி ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க சிங்காசனத்தில் உட்கார போறீங்க. இரக்கம் எல்லாவற்றுக்கும் மேல, அந்த அன்பு, உலகத்தின் கோடான கோடி ஜனங்களை ஆயிரம் வருட அரசாட்சியில ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நீங்க பார்க்கணும்னா, இதை நீங்க இப்போ உங்களுக்கு மத்தியில நான் அனுமதிக்கிற சூழ்நிலை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே தேவன் நமக்கு அங்க சொல்லுகிறார். அதுதான் வசனம் நம்ம வாசிக்கிறோம், மீகால 6:6-8.
எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன், தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும், என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்.
நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். மேல் சொன்ன விஷயங்களா இதுவா அதுவா கேள்வி கேட்கலாம், பட் நன்மை இன்னதென்று தேவன் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். என்ன நன்மை? வசனவாசம்,
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து,
அதே விஷயங்கள் தான், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, அப்புறம்
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில்
என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் நியாயம் செய்து இரக்கம் காண்பிச்சு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை, ஒபீடியன்ஸ், கீழ்படிதல், அதே விஷயங்களை தேவன் இந்த வசனத்திலே கூட மேற்கோள் காட்டுவதை பார்க்கிறோம். கண்டிப்பா சகோதர சகோதரிகள், நாம் பலியின் ஜீவியத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த கவனம் முழுவதும் நாம் அங்கு செலுத்தி நாம் வளர வேண்டிய இந்த நாட்களில் நாம் சில அடிப்படையான விஷயங்களை தவற விட்டுட வேண்டாம். அதுதான் இன்று நாம் தேவனுடைய வசனங்களை தெரிந்து கொண்டோம். கடைசியாக நாம் சொல்லும் போது நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் எல்லாம் ஒரு பந்தயத்தில் இருக்கிறோம். எல்லா பந்தயத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, சில சட்டத்திட்டங்கள். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம் மற்றும் தேவனை அறிகிற அறிவு. தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை தந்த சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை ஏறெடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து முடிவு செய்கிறேன். ஆமென்.